ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்துக்கு திருநீலகண்ட பதிகம்னு பேர். ஏன்னா இந்த பதிகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லி முடிப்பார். இது ரொம்ப அற்புதமான பதிகம். இது நமக்கு எல்லா பதிகங்களும் நமக்கு நன்மை தரும். ஆனால் அதுலேயும் சிறப்பாக நம்ம எல்லா பதிகங்களையும் ஓத முடியாதுன்னு சில பதிகங்களை தேர்ந்தெடுத்து ஓதுறது வழக்கம். அப்படி தேர்ந்தெடுத்து ஓதக்கூடிய பாராயணமாக பாராயணம் பண்ணக்கூடிய பதிகங்களில் இந்த பதிகமும் ஒரு பதிகம். இப்போ முதல் பாட்டை பார்ப்போம். அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அஃது அறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. கைவினை செய்து எம் பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம், செய்வினை வந்து எமை திருண்ட பெறா திருநீலகண்டம். அப்படிங்கிறது முதல் பாட்டு. இந்த பதிகத்தில் கேட்டோம், எல்லா பாட்டையும் கேட்டோம். பெரும்பாலான பாடல்கள் நமக்கு எளிதில் புரியக்கூடிய அமைப்பில் தான் பாடியிருக்கார் அவர். வார்த்தைகளும் ஓரளவு எளிமையான வார்த்தைகள் தான் பெரும்பாலான பாடல்கள். சில பாடல்கள் சில சொற்கள்லாம் நமக்கு புதுமையாக இருக்கும், அதை நம்ம பார்ப்போம். போன தடவை நம்ம சந்தித்தப்போ இந்த பதிகத்தோட பேக்ரவுண்டை பற்றி பார்த்தோம். இது மாதிரி அங்கே கொடிமாட செங்குன்றூர் திருச்செங்கோட்டில் அடியார்கள்லாம் தங்கியிருந்தப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு குளிர் ஜுரம் வந்தது, நடுக்கமும் ஜுரமுமாக இருந்தது அவளுக்கு. அப்போ அவள்லாம் போய் திருஞான சம்பந்தர் முறையிடுறா, இது மாதிரி எங்களுக்கு ஜுரம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற. அப்போ திருஞான சம்பந்தர், இது இந்த நாட்டுக்கு இயல்பு தான், ஆனாலும் அடியோர்களை இந்த ஜுரம் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் இந்த பதியத்தை பாடுறார். பதியம் பாடுறது அடியோர்களுக்கு ஜுரம் போடுறது, அந்த ஊரில் ஜுரம் போயிடுறது, அந்த பகுதியிலே ஜுரம் போயிடுறது, யாருக்கும் ஜுரம் இல்லை. அப்புறம் இதில் சொல்கிறது முதல் அடியில் சொல்கிறது அவ்வினைக்கு இவ்வினை ஆம் என்று சொல்லும் அஹது அறிவீர். அப்படின்னா என்ன சொல்கிறது, நமக்கு தெரியும் நமக்கு எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ நமக்கு எது நடந்தாலும் அது நம்மளுடைய வினையின் பயன். நம்ம முன்னாடி செய்த கர்மாவோடைய பலன் இப்போ அனுபவிக்கிறோம். அது பொதுவாக நல்லது நடக்கிறப்ப நம்ம கர்மாவோட பலன் அனுபவிக்கிறோம்னு யாரும் சொல்கிறது கிடையாது. நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறப்ப தான் அப்போ சொல்வா, இது வந்து நம்ம பூர்வ ஜென்ம பாவத்தோட பயன் இது அப்படின்பா. அதனால் அவ்வினைக்கு இவ்வினை, அவ்வினைனா அந்த முன்னாடி பண்ணின அந்த வினை கர்மா, அந்த முன்னாடி பண்ணின அந்த வினைக்கு இந்த வினை, இந்த செயல், இப்போ நடக்கிற இந்த பலன், இந்த விஷயம், அதனால் அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு அதோடைய பலன் இது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படின்னா பரவலாக சொல்லக்கூடிய ஒரு இது விஷயந்தானே இது, எல்லாரும் கேட்டிருக்கள் நீங்கள். இப்போ நடக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் முன்னாடி பண்ண பாவத்தோடைய பலன் அப்படின்னு சொல்லுவா, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு முதலடியில் சொல்கிறார். அஹுது அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். தமிழில் இந்த ஒரு ஓர் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கும், அது எந்த இடத்துல ஒரு சொல்லணும் எந்த இடத்துல ஓர் சொல்லணும் அப்படின்னு இலக்கணம் இருக்குது. அது மாதிரி அது அஹுது அப்படின்னு ரெண்டு வார்த்தை, ரெண்டும் ஒரே பொருள் தான், ஆனால் எப்போ அது சொல்லணும் எப்போ அஹுது சொல்லணும்னு இலக்கணத்தில் இருக்குது. அதனால் இந்த இடத்துல அஹுது அறிவீர் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது அடியில் என்ன சொல்கிறார், உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனம் அன்றே. உய்வினை அப்படின்னா உய்வை அப்படின்னு அர்த்தம். உய்வு அப்படின்னா நமக்கு தெரியும், எனக்கு எல்லாம் உய்வு கிடையாதா அப்படின்னா எனக்கு விடுதலை, ரிலீஃப், ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். உய்வு அப்படின்னா லிபரேஷன், பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் பொதுவாக ஃப்ரீடம், ஃப்ரீ ஃப்ரம் ட்ரபுள் அப்படிங்கிற மாதிரி, இந்த கஷ்டத்துலேருந்து நமக்கு ஒரு உய்வு கிடையாதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான் உய்வினை அப்படின்னா உயும் வழியை, உயரதை அப்படின்னு அர்த்தம். உய்வினை, உய்வை நாடாதிருப்பதும், அதை இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு அந்த வழியை அதை தேடாமல் இருக்கிறது. உங்களுக்கு உந்தமக்குனா உங்களுக்கு ஊனமன்றே, அது ஒரு குறை இல்லையா அப்படின்னா என்ன சொல்கிறார், அந்த பாவத்துக்கு இன்றைக்கி நடக்கிற பலன் இது, அது நமக்கு தெரியும். பாவத்துக்கு இந்த கர்ம பலன் இது அப்படின்னு சொல்கிறோமே, இந்த சைக்கிள்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நீங்கள் ஆராய வேண்டாமா, அப்படி ஆராயம இருந்தாக்க அது உங்களுக்கு ஒரு குற்றம் இல்லையா, ஒரு குறை இல்லையா அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம எல்லோரும் இந்த கர்ம சைக்கிள் ஆஃப் கர்மாங்கிறோமே, இந்த சைக்கிள் ஆஃப் கர்மாலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு நம்மெல்லாம் ஆராயணும். அப்படி ஆராயலைனாக்க அது நமக்கு ஒரு குறை, தட்ஸ் அவர் ஃபால்ட், தட்ஸ் அவர் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படி அந்த வினை, அந்த வினைக்கு இந்த வினை, இந்த வினைக்கு அந்த வினை, இப்படி மாற்றி மாற்றி போயின்னு இருக்கு. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் தேடாமல் இருக்கலாமா, அப்படி தேடாமல் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு குற்றம் இல்லையா அப்படிங்க. ஊனம்னா குறை, பிளமிஷ் ஆர் டிஃபெக்ட் ஆர் ஃபால்ட் அப்படின்னு அர்த்தம் ஊனம். அதனால அதுக்கு பின்னாடி அப்படி ஒரு ரெட்டாரிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறோம். முதல் இதில் ஸ்டேட்மெண்ட்டு, ரெண்டாவதுல ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின், மூணாவது அடியில் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்கு சொல்கிறார். கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம். கைவினை அப்படின்னா கையால் செய்யக்கூடிய செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டு. கைங்கரியம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ஆனால் அதுக்கு கைக்கும் நேரடியாக தொடர்பு கிடையாது. ஆனால் தமிழில் இங்கே கைவினைனா கையால் செய்கிற செயல், திருத்தொண்டு. நம்ம திருத்தொண்டு நம்ம உடலால் செய்கிறோம், பல விஷயங்களில் செய்யலாம். நம்ம மற்ற இடங்கள்லையும் பார்த்துருக்கோம், இது மாதிரி கோயிலை பெருக்கிறது, கோயிலை மெழுகிறது, பூ கட்டி கொடுக்கறது, இல்லைன்னா சாமிக்கு அபிஷேகத்துக்கு ஜலம் கொண்டு போய் கொடுக்கறது. ஏன்னா இந்த காலத்து தான் கோயில்களுக்குள்ளெல்லாம் பம்பு போட்டு குழா போட்டு கர்ப்பகிரகம் வரைக்கும் குழா போட்டு வச்சுருக்கா இப்பெல்லாம். ஆனால் அந்த காலத்தில் குளத்துலேருந்தோ கிணத்துலேருந்தோ தண்ணியை மொண்டுன்னு போய் உள்ளே கொண்டு போய் கொடுக்கணும். அதனால் அது மாதிரி பணிகள்லாம் செய்யுங்கோ, தொண்டுகள் செய்யுங்கோ அப்படிங்கிற இது நம்ம திருச்சாய்க்காடு பதிகத்தில் ரொம்ப அழகாக சம்பந்தர் சொல்லிருக்கார். நீ நாளும் நஞ்சு நன்னஞ்சு நினை கண்டாய் ஆறு அறிவார் சாணாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூ நாளும் தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே. அதில் சொல்கிறார் இல்லையா, பூ நாளும் தலை சுமப்ப, அதுங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். அது தலை நிறைய தலையில் பூ கூட கொண்டு போய் சுவாமிக்கு பூ கொடு அப்படிங்கிறார். அதுதான் இங்கே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இங்கே கைவினை செய்து அப்படிங்கிறார். நம்ம கையால் தொண்டு செய்து, நம்ம உடலால் திருத்தொண்டு செய்து எம் பிரான் கழல் போற்றுதும், நம்ம தலைவனாகிய சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்றோம். நாம் அடியோம், நம்மெல்லாம் சிவனுக்கு அடியவர்கள். அதனால செய்வினை வந்து எமை தீண்ட பெறா, நம்மளாம் சிவனுக்கு அடியவர்கள், சிவ தொண்டு செய்கிறோம். அதனால செய்வினை, நம்ம முன்னாடி செய்த வினையானது இப்போ வந்து எமை தீண்ட பெறா, நம்மளெல்லாம் தொடாது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த பற்றி பாட்டில். அதனால் சொல்ல வர்றது என்ன, சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம முன்னாடி பண்ணின பாவத்துக்கு இப்போ அனுபவிக்கிறோம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, சிவனுக்கு திருத்தொண்டு செய்வோம். அப்படி திருத்தொண்டு செய்தால் நம்மளுடைய வினைகள்லாம் நம்மளை வந்து தொடாது, இது சத்தியம் அப்படின்னு திருஞானசவர் இந்த பாட்டில் உறுதி சொல்கிறார். இதுதான் அந்த முதல் பாட்டுக்கு நேரடியான பொருள். இந்த கழல் அப்படிங்கிற வார்த்தை மூணாவது அடியில் வருது. கழல் அப்படின்னாக்க வீரக்கழல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆண்கள் காலில் ஒரு ஆபரணம் அணிஞ்சிருப்பா, அதுக்கு வீரக்கழல் அப்படின்னு பேர். அவருடைய வீரத்தின் அடையாளமாக அணியிறது. அதனால் கழல் அப்படிங்கிறது அந்த ஆபரணத்துக்கு பேர். அந்த கழலை அணிந்த திருவடி அப்படிங்கிறதுனால கழல் அப்படிங்கிறது தமிழில் ஆகு பெயராக திருவடியை குறிக்கும், கழல் அணிந்த திருவடி அப்படின்னு. அதனால் இந்த இடத்துல பிரான் கழல் அப்படின்னா பிரானுடைய கழல் அணிந்த திருவடின்னு அர்த்தம். சில இடங்களில் கழல் அடின்னு சில பாட்டுகளில் வரும், அப்போ நேரடியாக கழலை அணிந்த அடின்னு அப்படி நேரடியாக பொருளாகும். அது இந்த இடத்துல கழல்ங்கிறது ஆகு பெயராக கழலை அணிந்து அடிக்கு வர்றது, அதுதான் அந்த கழல்ங்கிற வார்த்தை. கழல்னாலும் தண்டைனாலும் பொதுவாக தண்டைங்கிறது தேவாரத்தில் தண்டைங்கிற வார்த்தை நான் பார்த்த ஞாபகம் இல்லை. ஆனால் தண்டை சிற்றடியேன்னு அந்தண்ட முருகன் பாட்டு அருணகிரிநாதர் பாட்டில் வரும். அது அதனால் தண்டைங்கிறது குழந்தைகள் அணிகிறது, ஆண் குழந்தைகளுக்கு காலில் போடுறதான்னு தெரியல. இப்போ கொலுசு அப்படிங்கிறோம் இல்லையா, அது மாதிரி. ஏன்னா தண்டை சிற்றடியேன்னு அங்கே சொல்லுவார் அவர். அதனால் ரெண்டு ஒன்றா வித்தியாசமானு எனக்கு தெரியல, ஆனால் தேவாரத்தில் கழல் அப்படிங்கிறது தான் வரும். அது அகுது எங்கே உபயோகிக்கணும்னாக்க, ஒரு ஓர் எங்கே உபயோகிக்கணும்னு தெரிஞ்சால் அதே கான்டெக்ஸ்டில் அது அகுது உபயோகிக்கணும். ஒரு உபயோகிக்கிற இடத்துல அது, ஓர் உபயோகிக்கிற இடத்துல அகுது. அது எப்படி அப்படின்னாக்க சுலபம், பாட்டில் அவ்வளோ இலக்கணம் ரெண்டு மாறி மாறி வரலாம் சில சமயம். ஆனால் பேச்சில் உரைநடையில் எழுதுகிறப்போ ஒரு அப்படிங்கிற சொல் அடுத்தாப்பில் வர்ற சொல் வந்து உயிர்மையில் ஆரம்பிக்கணும், அப்போ அது ஒருன்னு வரும். ஓர் அப்படிங்கிறது அடுத்தாப்பில் வர்ற சொல் உயிர் எழுத்தில் ஆரம்பித்தாக்க வரும். அதாவது ஒரு குதிரை, ஓர் ஆடு, அது மாதிரி. அதே மாதிரி அது அகுது, இந்த இடத்துல அறிவீர்னு ஆள் ஆரம்பிக்கிறது, அதனால் அகுது அறிவீர். அது சொன்னான் அகுது அறிவீர், அதுதான் வித்தியாசம். ஸோ உரைநடையில் ஆனால் இப்போ அகுதுன்னு யாரும் பேச்சில் சொல்கிறது இல்லை, ஓர்னு யாரும் பேச்சில் சொல்கிறது இல்லை. அங்கே ஒரு ஆடு வந்ததுன்னா பேசுகிறோமே ஒழியோ, அங்கே ஒரு ஆடு வந்ததுன்னு யாரோ சொல்கிறோமா, இல்லை பேச்சில். ஆனால் எழுத்தில் அப்படி எழுதுறது சரி. ரெண்டாவது பாட்டுக்கு போவோம். காவினை இட்டும் குளம் பல தொட்டும் கனி மனத்தால் ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுதும் நாம் அடியோம் தீவினை வந்து எமை திருண்ட பெறா திருநீலகண்டம். அந்த முதல் பாட்டில் சொன்ன கருத்தோட இந்த கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் அப்படின்னார் இல்லையா, அந்த ஃப்ரேஸோட எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருக்குது இந்த ரெண்டாவது பாட்டு. என்ன சொல்கிறார், காவினை எட்டும் கா அப்படின்னாக்க நந்தவனம், சோலைன்னு அர்த்தம், பூஞ்சோலை நந்தவனம்னு இந்த இடத்துல பொருள். காவினை எட்டும்னா நம்ம நந்தவனங்கள்லாம் அமைத்து, பூந்தோட்டங்கள்லாம் அமைத்து, தோட்டத்தில் பூச்செடிகள்லாம் வளர்த்து, குளம்பல தொட்டும் அப்படின்னா தொடர்றதுன்னா தோன்றுறது, இடுறதுன்னா வைக்கிறது, தொடர்றதுன்னா தோன்றுறது. தொட்டனைத்தூரும் மணற்கேணி அப்படின்னு திருக்குறளில் படித்த ஞாபகம் இருந்தாக்க உங்களுக்கு தெரியும். தொட்டனைத்தூரம்னா அதை தொடுதல் அப்படிங்கிறது தோன்றுறது. அதுதான் குளம்பல தொட்டும் அப்படின்னா பல குளங்களை தோண்டியும் அப்படின்னா கோயிலுக்கு திருப்பணிகள் செய்கிறோம் இல்லையா, சிவனுக்கு தொண்டு எப்படி செய்கிறோம், சிவனுடைய அர்ச்சனைக்காகவும் அலங்காரத்துக்காகவும் பூக்கள் வேணும். அந்த பூக்களுக்கு தோட்டங்கள்லாம் வச்சு பூச்செடிகள்லாம் வச்சு தொண்டு செய்யலாம். அதே மாதிரி சிவனுடைய கோயிலுக்கு வாசலில் பக்கத்தில் உள்ளுக்குள்ளே வெளியிலலாம் குளங்கள்லாம் இருக்கும். சில சின்ன கோயில்களில் வெளியில் இருக்கும், பெரிய கோயிலில் உள்ளேயும் குளம் இருக்கும், வெளியிலையும் குளம் இருக்கும். சில கோயில்களில் உள்ளுக்குள்ளே ரெண்டு மூணு குளம் இருக்கும். இப்போ நீங்கள் திருவன்காட்டுக்கு போயிருந்தேன்னா பார்க்கலாம், கோயிலுக்குள்ளே பெரிய கோவில், அதுக்குள்ளே மூணு குளம் உண்டு. பேயடையா பிரிவேதியும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுர வேண்டாம் ஒன்றும் வேயனத்தோல் உமைப்பங்கன் வெண்காட்டு முக்கள நீர் தோய்வினையார் அவரதம்மை தோயாவாம் தீவினையேன்னு அந்த திருவன்காட்டு பதிகத்தை பார்த்தோம், அதில் பார்த்துருக்கோம். அந்த திருவன்காட்டு கோயிலுக்குள்ளே மூணு குளம் உண்டு. அதனால இங்கே குளம் பல தொட்டும் அப்படின்னாக்கா குளம் தோண்டின்னு அர்த்தம். இந்த குளம் தோன்றது குளம் வெட்டினான்னு அர்த்தம். கோயில்களுக்கு குளம் இல்லைன்னா புதுசாக ஒரு குளம் வெட்டி கொடுக்கலாம் அது மாதிரி கோயில்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயில்களோட குளங்கள்லாம் காலப்போக்கில் தூர் வாடுறதும்பா, அது வந்து அங்கங்கே மண்ணெல்லாம் ஓரத்துலலாம் உழுந்துடும், உள்ளுக்குள்ளே உழுந்து கொஞ்சம் அடப்பட்டு போகிறப்போ அதை வந்து ஆழப்படுத்துறது, திரும்ப அதை சுத்த தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்தி திருப்பி குளத்தை செம்மைப்படுத்துறது. அது மாதிரி திருப்பணிகள்லாம் பண்ணலாம். அதனால் குளங்கள்லாம் பல குளங்களையும் தோண்டி அப்படிலாம் தொண்டு செய்து கனி மனத்தால் அப்படின்னாக்க கனிந்த மனசாலன்னு அர்த்தம். மனசு கனிகிறதுனா என்ன அர்த்தம், மனம் உருகுகிறது, மனம் நெகிழ்கிறது, மனசில் அன்போட கனிந்த மனசால ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் என்று அவரை போற்றணும். எப்படி அது ஏவினையால் எயில் மூன்று எரித்தீர் அப்படின்னாக்க ஏ அப்படின்னா அம்பு, இது சில பாடல்களில் வரும் ஏ அப்படிங்கிற வார்த்தை. ஏவினை அப்படின்னா அம்பு தொழில், அதனால் அம்பு தொழில் போர் இல்லையா, அம்பு தொழில்னா போர். ஏவினையால்னா ஒரு அம்பு எய்து. எயில் மூன்று எரித்தீர், எயில் அப்படின்னா கோட்டை, அந்த மூன்று கோட்டைகளையும் எரித்தவரே அப்படின்னு அர்த்தம். அம்பு ஒன்று ஏவி அந்த முப்புறங்களையும் எரித்தவரே அப்படின்னு என்று இருபொழுதும் ரெண்டு வேளையும் காலையும் மாலையும் பூவினை கொய்து பூக்களை எல்லாம் பறித்து அதை அவர் திருவடியில் தூவியும் அதை மாலையா தொடுத்து அலங்காரம் பண்ணியும் மலரடி போற்றுதும் அவருடைய மலர் போன்ற திருவடிகளை நம்ம போற்றி வணங்குவோம். நாம் அடியோம், நாங்கள்லாம் நம்மெல்லாம் அடியவர்கள், தீவினை வந்து எமை தீண்ட பெறா. தீவினைனா நம்ம முன்னாடி பண்ண பாவங்கள்லாம், அந்த தீவினையானது அந்த பாவங்கள்லாம் நம்மளை வந்து தொடாது. திருநீலகண்டம், இது திருநீலகண்டத்தின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம எப்படி தொண்டு செய்யணும் அப்படிங்கறத சொல்றார், எப்படி இறைவனை தொண்டு செய்து வழிபடணும் அப்படிங்கறது இந்த பாட்டில் அழகா சொல்றார். பூச்செடிகள் வச்சு நந்தவனம் வச்சு பூ பறிச்சு சுவாமிக்கு வழிபடணும், உதவணும், தொண்டு செய்யணும். பூச்செடிகள் வச்சு நந்தவனம் வளர்க்கறது, குளங்கள் முதலிய விஷயங்கள்லாம் பண்றது, அப்புறம் உருகுகின்ற மனசால இறைவனுடைய புகழ பாடுறது, ஏவினையால் அந்த ஒரு அம்பு அம்பு எய்து மூன்று புறங்களையும் எரித்தவரே அப்படின்னு பாடி இருபொழுதும் காலையும் மாலையும் பூவினை கொய்து. நம்ம முதல்ல காவனை இட்டாச்சு, அந்த செடிகள்லாம் பூக்கள் வந்து வெவ்வேறு சமயத்தில் பூக்கும், அது நமக்கு அந்த செடியோடைய தன்மையை பொறுத்து இருக்கு. சில செடிகள் காலம்புரம் பூக்கும், சில பூக்கள்லாம் சில பூக்கள் பகலில் பூக்கும், சில பூக்கள் சாயங்காலம் பூக்கும், சில பூக்கள் ராத்திரி பூக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த தாவரத்தோட இயல்புக்கு தந்தபடி. அதனால காலம்புரை சாயங்காலமும் பூவை பறிக்கணுங்கிறார். அப்படின்னா காலம்புரை பறிக்கிற பூ காலம்புரை பூக்கிற பூக்களை காலம்புரை பறிக்கணும், சாயங்காலம் பூக்கிற பூக்களை சாயங்காலம் பறிக்கணும். அப்படியாக புது பூக்களை பறித்து மலரடி போட்டிருந்தோம், அவனுடைய திருவனுடைய திருவடியை போற்றி வணங்க வேண்டும் நம்மள அடியவர்கள். இப்படி பண்ணினாக்க நம்மளுடைய பாவங்கள்லாம் வந்து நம்ம கிட்டக்கே வராது, கேரண்டி அப்படிங்கிறது. இதுதான் ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம எயில் போன்ற எரித்தீர் அப்படின்னாக்க எரித்தீர் அப்படின்னாக்க இந்த இடத்துல நீங்கள் செய்தவர் செய்தீர் அப்படின்னு இல்லை இல்லையா. இப்போ எரித்தீர்ங்கிறது இந்த இடத்துல வெர்ப் இல்லது, இந்த இடத்துல அது நவுன். எயில் போன்ற எரித்தீர்னாக்க மூன்று கோட்டைகளை எரித்தவரே இல்லையா, மூன்று கோட்டைகளை எரித்தவரே அப்படின்னாக்க அது நவுன், அது அவர் அட்ரஸ் பண்ணுறோம். எரித்தீர்னா சிவனை அட்ரஸ் பண்ணுறது. அதனால் நம்ம பூவெல்லாம் பூ தோட்டம் வச்சு இப்போ குளம் வெட்டி அதெல்லாம் பண்ணி அப்புறம் நம்ம வாயால் இறைவனை போற்றி பாடுறோம். அந்த அம்பு ஒரு அம்பு எய்து மூன்று கோட்டைகளையும் எரித்தவரே அப்படின்னு அவரை துதி பண்ணி வழிபடுறோம். அதான் அந்த எயில் மூன்று எரித்தீர். இது பல பாட்டுகளில் வரும். ஏன்னா இறைவனுடைய புகழ பாடுறப்போ அவர் திரிபுர சம்ஹாரம் பண்ணது, யமனை உதைச்சது, இது மாதிரி அந்தகாசுரனை மன்மதரிச்சது, இது மாதிரி இந்த வீர செயல்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய வர்ணனைகள், இல்லையா? அவர் ரிஷபத்தில் இருக்கிறவர், சூலத்தை ஏந்தியவர், ரிஷப கொடி வச்சிருக்கிறவர், வெள்ளை நிற ரிஷபத்தில் இருக்கிறவர். இப்போ அவரோட சடையில் இருக்கிற கங்கை, சந்திரன், இது மாதிரி அவரோட வர்ணனை, அவருடைய வடிவ தோற்ற வடிவத்தின் வர்ணனை இருக்கும், அவருடைய பெருமை செயல்களின் பெருமை இருக்கும். அதெல்லாம் சொல்லி அவருடைய அருளை சொல்லி, அவருடைய வீரத்தை சொல்லி, இப்படிலாம் புகழறது, அப்படிலாம் சொல்லி அப்படிப்பட்ட இறைவனை வணங்கணும் அப்படின்னு நமக்கு வழிகாட்டுறார் அவர், எப்படி பண்ணணும் அப்படின்னு. எயில் அப்படின்னா கோட்டை. அதாவது இந்த பாடல்களில் சில விஷயங்களுக்கு பல வார்த்தைகள் வரும். உதாரணமாக இந்த முப்புறங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு புறம்னு வரும், அரண் அப்படின்னு வரும், மதில் அப்படின்னு வரும், எயில் அப்படின்னு வரும். இதெல்லாம் கோட்டைகள்னு அர்த்தம். அரண், மதில், எயில், இதெல்லாம் கோட்டைன்னு அர்த்தம். அதனால அந்த மூன்று கோட்டைகள் அது நமக்கு தெரியும். அவர்கள் தங்கத்தால வெள்ளியால இரும்பாலும் இந்த மூணு கோட்டைகள் இருந்து அதனால எல்லாத்துக்கும் பயன்னு வந்துட்டு இருந்தாவ. அதான் அந்த எயில் மூன்று எரித்தனா முப்புறங்களை எரித்தவரே. எயில்னா கோட்டை. சி கே சுப்பிரமணிய முதலியாருடைய பெரிய புராண உரையில அந்த பூவினை கொய்து அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கிறார். பூவை கொய்து, பூவை கொய்தல்னாக்கா கொய்தல்னா பறித்தல், பூவை பறிச்சு அப்படிங்கிறார். இப்போ என்ன எடுத்து காலம் மாறி போச்சு, நம்ம எல்லாம் நகரங்களில் இருக்கோம், ஃப்ளாட்ஸில் இருக்கோம், அதனால வீட்டை சுற்றி பூ மண்ணே பார்க்க முடியாது, அப்புறம் என்ன பூச்செடி வைக்கிறது. அதனால இப்போல்லாம் என்ன ஆகுது, கோயில் வாசலில் கடையில் வைக்கிற பூவை வாங்கிட்டு போகிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ நந்தவனத்தில் போய் பூவை பறிக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. பெரிய புராணத்தில் நீங்கள் பார்த்தாக்க இந்த முருகநாயனார் அவரோட வரலாற்றுலாம் பார்த்தா அவர் எப்படி பூ பறித்தார் அப்படிங்கிற, நந்தவனம் வச்சு எப்படி பூ பறித்து தொண்டு செய்தார்னா நம்ம பார்க்கலாம். ஏன்னா முருகநாயனார் சிவனுக்கு பூ நந்தவனம் வச்சு அதில் பூவை பறித்து தொடுத்து மாலை பண்ணி விதவிதமான மாலைகள்லாம் பண்ணி இறைவனுக்கு தாத்தி வழிபட்டார். எதுக்கு சொல்ல வேணாக்கா, அந்த பூவை பறிக்கிறதுக்கு அவர்களுக்கு ஒரு முறை உண்டு. அது மாதிரி இந்த எரிபெத்த நாயனார் வரலாற்றுலையும் நம்ம பார்க்கலாம். அந்த சிவகாமி ஆண்டாருங்கிற ஒரு வயசானவர் வந்து பூவை பறித்து குடலையில் பூவை எடுத்துகிட்டு சுவாமிக்கு கொண்டு போவார் கரூரில். அப்போ அந்த யானை வந்து அதை பிடிங்கி துவம்சம் பண்ணும், அப்போ அவர் அந்த யானையை விட்டுடுவார். அந்த கதையெல்லாம் படிச்சிருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன், அந்த பூவை பறிக்கிறதுக்கு ஒரு முறையெல்லாம் இருக்குது. ஏன்னா அது பூவை பறிக்கிறப்ப பக்தியோட பறிக்கணும், சிவனுக்கு பறிக்கணும்னு பக்தியோட பறிக்கணும். அதே மாதிரி அது முழுக்க பூத்து அதில் வண்டுகள்லாம் வந்து உட்காந்து அதெல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி தேன் இருக்கிற பூவாக பறிக்கணும். ஏன்னா பூக்குள்ள தேன் உட்காந்து வண்டு உட்காந்து தேன்லாம் குடிச்சிட்டு போச்சுனாக்க அது செகண்ட் ரேட் பூவும். அது பூ மலர்ந்து மலராத சமயத்தில் போய் காலங்காலத்தில் விடியல் காலங்களில் விடியற் காலம்புற போய் வண்டுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி போய் பூவை பறிக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் அது பூவை பறிக்கிறப்போ நம்ம எச்சல்லாம் படக்கூடாது அப்படின்னு வாயை சுற்றி ஒரு துணியை கட்டின்ட்டு சிவநாமத்தை சொல்லிட்டு பூவை பறிக்கணும், அதை வந்து குடலையில் வச்சுக்கணும், அது தரையில் வைக்கப்படாது. அது மாதிரி பல விதிகள்லாம் இருக்குது சாஸ்திரோக்தமாக பண்ணணும்னா. ஆனால் இந்த காலத்தில் நம்ம கடையில் வாங்குற பூ என்ன பண்ணுறா தெரியாது, எப்படி பறிக்கிறா, அது எங்கே வைக்கிறா, எப்படி தொடுக்கிறா, தொடுக்கிறவ என்ன நினச்சிட்டு தொடுத்தா, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏதோ பூன்னு ஒன்று கிடைக்கிறதுன்னு வாங்கிட்டு போயிடுறோம். இந்த பூவினை கொய்துங்கிறதுக்காக அந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு சொன்னேன். இப்போ மூணாம் பாட்டு, முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம் விளைத்தலையாவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர், இலைத்தலை சூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர், திளைத்து எமை தீவினை திருண்ட பெறா திருநீல கண்டம். எல்லா பாட்டும் இந்த மாதிரி இந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொடக்கூடாது, தொடாது அப்படிங்கிறத கேரண்டி கொடுக்கறது தான் கடைசி அடி. இதில் அதை தான் சொல்கிறார், முளைத்தடம் மூழ்கிய போகங்களும். இந்த தேவாரத்தில் சம்ஸ்கிருத வார்த்தைகள் வர்றப்போ அது பெரும்பாலும் தமிழ் உச்சரிப்போடு வரும் வார்த்தைகள்லாம். பேச்சில் நம்ம போகம்னு சொன்னாலும் தேவாரத்தில் படிக்கிறப்பையோ பாடுறப்பையோ பொதுவாக போகம்னு பாடிடுவேன், போகம்னு பாடமாட்டேன் பொதுவாக. இப்போ மாறிருக்கலாம், ஆனால் பொதுவாக சொல்கிறேன். நல்ல முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் அப்படின்னா முளைத்தடம் மூழ்கிய போகங்களும். போகம்னா நமக்கு தெரியும் இன்பங்கள், இந்த உலக வாழ்க்கையில் அடைகிற இன்பங்கள், இந்த புலன் இன்பங்கள். அதனால் இந்த முளைத்தடம் மூழ்கிய போகங்கள்னாக்க இது மாதிரி நம்ம உடல் இன்பம் அனுபவிக்கிறவங்க அதை சொல்கிறாருங்க. இப்படி இந்த முளைத்தடம் ஆகிய முளைனா தெரியும் பெண்களுடைய முளைப்பாகம் கொங்கை. இப்படி முளைத்தடம் மூழ்கிய போகங்களும் மற்ற எவையும் எல்லாம், அது மட்டுமல்லாமல் மற்ற இது போன்ற மற்ற விஷயங்கள் எல்லாமும் விளைத்தலை ஆவணம் கொண்டு எமையாண்ட விரிசடையீர். இந்த விளைத்தலை ஆவணம் கொண்டுங்கிறது அதை பற்றி தான் நான் யோசிச்சேன் முன்னாடி இந்த செஷனுக்கு முன்னாடி. ஏன்னா அது பிரிக்கிறது எப்படி பிரிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இது ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம் போல் இருக்கு. நேரடியாக பிரிக்கக்கூடிய பொருள் எப்படின்னாக்க விலை தலை ஆவணம் கொண்டு அப்படின்னு பிரிக்கலாம். விலைன்னா நமக்கு தெரியும் பிரைஸ். ஆவணம் அப்படின்னாக்க டீட் டாக்குமெண்ட். தலைனாக்க நிறைய சிறந்தது அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை முக்கியமானது சிறந்தது மேன்மையானது அப்படின்லாம் எடுத்துக்கலாம். விலைத்தலை ஆவணம் கொண்டு அப்படின்னாக்க, ஆவணம் கொண்டு அப்படின்னாக்க விலை கொடுத்து வாங்குறோம் இல்லையா. ஒரு இப்போ வீடு வாங்கினாக்க தெரியும், ஒரு பத்திரம் இருக்கும், அந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இந்த வீட்டை இவருக்கு நான் விட்டுறேன், இதில் இவரிடம் வந்து பெற்று வாங்கி கொண்டேன், இதற்கு இவ்வளோ தொகை கொடுத்தேன் அப்படின்லாம் ஒரு டீட் இருக்கும். சேல் டீட், நம்ம காரோ வீடோ வாங்கினா அதெல்லாம் சேல் டீட் இருக்கும். அது மாதிரி இங்கே சிவபெருமான் வந்து நம்மளை ஒரு சேல் டீட் கொடுத்து நம்மளை அடிமையாக வாங்கிட்டாரான் அப்படின்னு சொல்கிறாருங்க. விலைத்தலை ஆவணம் கொண்டு எம்மை ஆண்ட விரிசடையீர். விரிசடையீர்னா அது சிவருமான், விரிந்த சடையை உடையவரே அப்படின்னு அர்த்தம். எம்மை ஆண்ட அப்படின்னா எம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்ட, எம்மை அடிமையாக வாங்கி கொண்ட விரிசடையீர். எப்படி வாங்கிட்டார் அவர்? விலை தலை ஆவணம் கொண்டு எம்மை ஆண்ட. அவர் நம்மை அடிமை பத்திரம் கொடுத்து அடிமை என்று வாங்கி நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்றார். அதாவது இறைவனுக்கு நம்ம அடிமையாகி விட்டோம் அப்படிங்கறத இப்படி சொல்றார். இறைவனுக்கு எப்படி நம்ம அடிமை ஆயிட்டோம் அப்படின்னாக்க 100% அடிமை அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்றார். இறைவன் வந்து நம்மளை ஒரு அடிமை பத்திரம் மூலமாக நம்மை ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னு விலை கொடுத்து வாங்கிட்டான் நம்மளங்கிற மாதிரி சொல்றார். அதனால இந்த நமக்கு இந்த போகங்கள்லாம் இருக்கு, உலக இன்பங்கள் இதெல்லாம் இருக்கு, புல இன்பங்கள் இதெல்லாம் இருக்கு. இவையெல்லாம் நம்மை பாதிக்காதபடி நம்மை அவன் தனக்கு அடிமையாக விலை கொடுத்து வாங்கிட்டான் அப்படிங்கிறார். அதாவது இந்த போகங்கள்லாம் நம்மளை திசை திருப்பி இறைவன் தள்ளி போக வச்சிடும் இல்லையா. நமக்கு இது இன்னைக்கு என்ன ஜாலியா இருக்கும், ஜாலியா இருக்கலாம், 60 வயசுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், 70 வயசுக்கு பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம். நம்ம எந்த வயசுல இருக்குமோ அதை விட ஒரு 15 வயசுக்கு அப்புறம் இந்த சாமி விஷயங்கள்லாம் நினைக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவோம். 30 50 50 70. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாதபடி நம்மளை இறைவன் ஆட்கொண்டான். அது எப்படி ஆட்கொண்டா? விலை கொடுத்து ஆட்கொண்டு விட்டான் அப்படிங்கிறத விலைத்தலை ஆவணம் கொண்டு எமை ஆண்ட விரிசடையீர் அப்படின்னு இறைவனை பார்த்து சொல்றார். இந்த ஆவணம் கொண்டு அப்படிங்கிற வார்த்தை நமக்கு சுந்தர வரலாற்றுலையும் வரும் இல்லையா. தடுத்து ஆட்கொண்ட புராணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், இறைவன் வந்து ஒரு அடிமை ஓலையை வச்சுருப்பார், பரம்பரை அடிமை நீ எனக்கு அப்படின்னு வந்து ஓலையை காமிச்சு வாங்கிட்டு போவார், அடிமையாக கூட்டு போவார். அது மாதிரி ஆவணம், ஆவணம் அப்படின்னாக்க ஆவணம்னா பத்திரம், இந்த இடத்துல விலை ஆவணம்னா விலை கொடுத்து வாங்குற சேல் டீடு. இது அதான் விலைத்தலை ஆவணம் கொண்டு எமையாண்டு விரிசடையீர். தோருமானே இலைத்தலை தூலமும் தண்டும் மழுவும் இவை உடையீர். இலைத்தலை சூலம் அப்படின்னாக்க திரிசூலம், அந்த திரிசூலத்துக்கு மேல மூணு நுனி இருக்கும், அந்த ஒவ்வொரு நுனியும் ஒரு இலை மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இல்லையா. ஒரு நம்ம இலையோட அமைப்பு தெரியும், அப்படி கொஞ்சம் அகன்று வந்து அப்புறம் திருப்பி ஒரு குறுகி வந்து கூரான ஒரு முனையில முடியும், அது மாதிரி லீஃப் மாதிரி இருக்கும் அது பார்க்க. அதனால இலைத்தலை சூலமும்னா அந்த இலை போன்ற முனைகளை உடைய சூலம் அது இருக்கு சிவருமான் கையில. தண்டும் தண்டாயுதம் இருக்கு அவர்கிட்ட, மழுவும் அவர் கையில் மழுவாயுதம் இருக்கு, இவை உடையீர். இது மாதிரி சூலமும் தண்டாயுதமும் மழுவும் இவற்றையெல்லாம் உடையவரே அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு வார்த்தையை நம்ம கொண்டு வந்து பொருள் கொண்டுக்கணும், அப்படின்லாம் வழிபட்டால் அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா முன்னாடி சொல்றாரு இல்லையா, இந்த முன்னாடி பாட்டிலெல்லாம் பார்த்தவர்களுக்கு தெரியும், என்று இருபொழுதும் மலரடி போட்டுறதும் அப்படிங்கிறார் இல்லையா முன்னாடி பாட்டில். அது மாதிரி இங்கேயும் மலரடி அடி போட்டுறதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவடியை நம்ம வணங்குகிறோம். அதனால சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். சிலைத்து அப்படின்னாக்க சிலைத்தல் அப்படின்னா ஆரவாரம் செய்யறது, சத்தம் போடுறது. சிலைத்து எமை தீவினை தீண்ட பெறா, அது என்ன ஆரவாரம் பண்ணிட்டு அந்த பாவங்கள்லாம் வந்து நம்மளை தொட முடியாது அப்படின்னு தான் என்ன அர்த்தம். இப்போ சண்டை போடுறப்ப பார்த்துருப்போம், சண்டை போடுற இடத்துல அமைதியாக வந்து யாரும் சண்டை போட மாட்டார். ரெண்டு எதிர் ரெண்டு நாடுகளுக்கு நடப்புற சண்டை நடக்கிறது அப்படின்னாக்க அந்த காலத்தில் யுத்தம் நடக்கிறதுன்னா யுத்த காலத்தில் அமைதியாக இருக்கும் இல்லை, அடி வெட்டு குத்து பொத புல்லு குத்து வெட்டு குத்து இழு அடி உத அப்படின்னு தான் சதம் போட்டுருப்பாங்களாம், அது நமக்கு தெரியும். அதனால இந்த தீவனைகள்லாம் நம்மளை தாக்க வர்றது. அப்போ தாக்க வர்ற தீவனைகள் சும்மா வருமா சத்தம் போட்டு வரும் அப்படின்னு அப்படி ஒரு கற்பனை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னாக்க இந்த தீவினையானது ஒரு கடல் மாதிரி இருக்கு, அந்த தீவினை கடல் வினை கடல் அப்படின்னு தெரியும். அது கடல் அப்படின்னா கடல் ஓரத்தில் போய் நின்று எப்படி இருக்கும், அது எப்போ கடல் வந்து அலை அடிச்சுட்டே இருக்கும், ஆரவாரம் செஞ்சுட்டே இருக்கும். அதனால இந்த வினை கடலானது ஆரவாரம் செஞ்சுட்டே இருக்கு. அதனால அப்படிப்பட்ட வினைன்னு எடுத்துக்கலாம், கடல் போன்ற வினைன்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்மளை தாக்க வருகின்ற வினைன்னு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் அது ஒலி பண்றது, ஆரவாரம் செய்யறது. அப்படி ஆரவாரம் செஞ்சுட்டு இந்த பாவங்கள்லாம் வந்து நம்மளை தாக்க முடியாது, தாக்க மாட்டா, அதெல்லாம் நம்ம கிட்டக்கே வராது. திருநீலகண்டம் இது சத்தியம் அப்படின்னு திருஞானசம்பரம் இந்த பாட்டில் சொல்றார். அதனால இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம இறைவனை எப்படி வழிபடணும், இறைவன் நம்ம இறைவனுக்கு நம்ம எல்லாம் அடிமைகள், அவனை நம்ம தலைவனா வழிபடணும், அவனை ஸ்துதி பண்ணணும், சூலாயுதனே சூலபாணியே மழுவாளனே அப்படின்லாம் சொல்லி அவனை வழிபட்டு வணங்கினோம்னா இந்த வினைகள்லாம் நம்மளை வந்து தாக்க மாட்டா அப்படின்னு கேரண்டி கொடுக்குறார். இதான் மூணாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். சில பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். இப்போ சிவபெருமான்ட்டு ஒரு வில் உண்டு தெரியும் இல்லையா, அதுக்கு பினாகம்னு பேர். ஆனால் சிவபெருமான் எந்த படத்தில் வில்லோட இருக்கார்? அது மாதிரி அதாவது சில விஷயங்கள் சில சமயங்கள் நடக்கும், அந்த வர்ணனையில் அதெல்லாம் உண்டு, அது ஒரு பக்கம். அது மாதிரி அதனால இந்த இடத்துல தண்டாயுதம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். மழு அப்படின்னா சிவருமான கையில் இருக்கும், அது பரசு அப்படின்னு பார்த்து சம்ஸ்கிருதத்தில், தமிழில் மழு. ஒரு வந்து ஒரு சின்ன கோடாலி மாதிரி இருக்கும், அது கோடாலி வந்து கூறாக இருக்கும் மாதிரி, இது வந்து கொஞ்சம் அப்படி இலை மாதிரி விரிஞ்சிருக்கும். சிவனுடைய உற்சவமூர்த்தத்தில் பார்த்தா தெரியும், கையில் இருக்கும், ஒரு கையில் மழு இருக்கும். அது சிவருமான் மழு உடையவர் அப்படிங்கிறது பல பாடல்களில் வரும். அது பித்தாபிரசியுடைய பதிகம் முன்னாடி பார்த்துருக்கோம், அதுலேயும் 9வது பாட்டில் வரும். தண்டு அப்படின்னா தண்டாயுதம், தண்டாயுத பாணின்னு முருகனை சொல்கிறோமே, ஆயுதம் அது, அதெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கார். இலை தலை சூலம்னா இலை போன்ற தலையை உடைய சூலம், அந்த சூலத்தோட முனையில் அப்படி அந்த டிப் வந்து இலை மாதிரி இருக்கும், அந்த ஷேப் நம்ம சூலத்தை நம்ம சூலத்தை பார்த்தா தெரியும். அந்த அது வந்து அப்படி சூலம் வந்து அப்படி ஒரே கோடு மாதிரி இப்படி சின்னதாக கூறா போயிடாது. இப்போ அது வந்து முனை வந்து இப்படி விரிஞ்சு வேல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் வரும். முருகன் கையில் இருக்கிற வேல் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் சூலத்தோட முனை இருக்கும். அதில் வேலில் ஒரே ஒரு முனை இருக்குது, இதில் மூணு முனை இருக்குது இதில். அதனால் தேவாரத்தில் மூவிலை வேல் அப்படின்னு வரும். திரிசூலத்துக்கு தமிழில் மூவிலை வேல் அப்படிம்பா, மூன்று இலைகளை உடைய வேல். 4வது பாட்டு, விண்ணுலகு ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே, கண் இமையாதன மூன்று உடையீர் கழல் அடைந்தோம், திண்ணிய தீவினை தீண்ட பெறா திருநீலகண்டம். இதுலேயும் இறைவனுடைய புகழ பாடுறார். எப்படி பாடுறார்? முதல் 2 அடி இறைவன் அட்ரஸ் பண்றார், விண்ணுலகு ஆள்கின்ற விச்சாதரர்களும் வேதியரும் புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே. விண்ணுலக ஆள்கின்ற விச்சாதரர்கள், இந்த விச்சாதரர்கள் அப்படிங்கிறது வித்யாதரா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, தமிழ்ல விச்சாதரர் அப்படின்னு தமிழ்ல வர்றது. அதனால தேவலோகத்தை ஆள்கின்ற வித்யாதரர்களும் அப்படின்னு அந்த விச்சாதரர்களுக்கு அந்த முதல் ஃப்ரேஸ். அடுத்த ஃப்ரேஸ் வேதியரும், வேதியர்னா பிராமணர்கள். இவாள்லாம் இறைவன் எப்படி வழிபடுறா? புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே, இவர்களால் புண்ணியரே அப்படின்னு அவள் ரெண்டு வேளையும் காலை மாலை ரெண்டு வேளையும் வணங்குகிறார்கள், வழிபடுகிறார்கள். அப்படி அவர்களால் வழிபடப்படுகின்ற புண்ணியரே, இந்த புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே அப்படின்னு அந்த வரியில் புண்ணியருங்கிற வார்த்தை ரெண்டு தரம் வருது. ஏன்னா இது பாவத்தை பற்றி பாடிட்டு இருக்காரு, இந்த பாவங்களால் தானே இந்த கஷ்டங்கள்லாம் வருது. ஆனால் இறைவன் வந்து புண்ணிய வடிவானவன், புண்ணிய சொரூபியவன், புண்ணியத்தின் உருவானவன். அதனால் இந்த பாட்டில் ரெண்டு தரம் புண்ணியருங்கிற ஃப்ரேஸ் வருது. புண்ணியர் என்று இருபோதும் தொழப்படும் புண்ணியரே, கண் இமையாதன மூன்று உடையீர், திரிநேத்திரம் அப்படிங்கிறோம் இல்லையா, முக்கண் உடையவரே. அந்த மூன்று கண் எப்படி இருக்கு? இமையாதன கண், அந்த கண்கள் இமைத்தல் இல்லாதவை. நம்ம கண்ணை சிமிட்டின்னு இருக்கோம் இல்லையா, சிவருமான் கண்ணை சிமிட்ட மாட்டார். அதாங்க சொல்கிற கண் இமையாதன மூன்று உடையீர், அப்படி சிமிட்டாத முக்கண்ணை உடையவரே, கழல் அடைந்தோம், உம்முடைய திருவடியை சரணடைந்தோம். அதனால திண்ணிய தீவினை, இந்த தீவினை எப்படிப்பட்ட தீவினை, ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேஸ் வரும். திண்ணிய தீவினைன்னா திண் அப்படின்னாக்க ஹார்ட் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். திண் தோல் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி திண்ணிய மனசு அப்படின்னா கல் மனசுன்னு அர்த்தம். அது மாதிரி இங்கே திண்ணிய தீவினைன்னா ரொம்ப ஸ்ட்ராங் வினை, வலிய வினைகள். அந்த வலிய வினைகள்லாம் தீண்ட பெறா, அவை எம்மை தொடமாட்டா, திருநீலகண்டம், இது சத்தியம் அப்படின்னு சொல்றாரு இதுல. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இறைவனுடைய புகழை பாடி இறைவனை சரண அடையணும். அப்படி பண்ணினா நமக்கு பாவங்கள் நம்மளை ஒன்றும் தொட்டுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த 4வது பாட்டுக்கு நேரடியான பொருள். அது மாதிரி வித்யாதரர்கள்ங்கிறது அது ஒரு கிளாஸ், இது அது டிக்ஷனரியில எல்லாம் பார்த்தாக்க 14 கணங்கள் அப்படின்பா. அந்த 14 கணங்கள்ல அது ஒரு குரூப், ஒரு தேவர்கள்ல ஒரு கூட்டம் வச்சுக்கலாம், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் அப்படிலாம் சொல்றோமே, அது மாதிரி வித்யாதரர்கள் அப்படின்னு அது ஒரு குரூப். அது தேவர்களில் ஒரு அந்த அந்த கணங்களில் ஒரு இது, தேவகணங்கள். அதனால் இப்போ இந்த வித்யாதரர்களுக்கும் கிண்ணறர்களுக்கும் என்ன வித்தியாசம், கந்தர்வர்களுக்கும் வித்யாதரர்களுக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கும். இந்த புராணங்கள்லாம் போய் அது ஒவ்வொருத்தருடைய என்ன டிஸ்கிரிப்ஷன் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணால் நமக்கு தெரிய வரும். ஆனால் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி தேவர்களும் தேவகணங்களும் வழிபடுகிறார்கள் அப்படிங்கிற அளவில் நம்ம புரிஞ்சுட்டா போதும் இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது தேவர்களும் பூமியில் இருக்கிற அந்தணர்களும் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப யாரெல்லாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களோ, தேவலோகத்தில் உயர்ந்த நிலையில் தேவலோகத்தில் இருக்கிறவர்களும் சரி, பூலோகத்தில் கல்விகள் சிறந்தவர்களாக இருக்கிறவர்கள் எல்லாருமே இறைவனை வழிபடுகிறார்கள். அப்படி வழிபடப்பட்ட இறைவனை, புண்ணிய சொருபியாக இருக்கிற இறைவனை நம்மளும் வழிபட்டாக்க நமக்கு கஷ்டங்கள்லாம் வராது அப்படின்னு கேரண்டி கொடுக்குற பாட்டு இது. இன்னைக்கு 5வது பாட்டையும் பார்ப்போம், அதுக்கப்புறமா மீதி அடுத்த வாரத்தில் தொடரும். சொல்லுங்க. அதாவது அது அது வந்து கண் இமைச்சல் கிடையாது, ஆனால் அந்த கண் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் அது அது எப்படி பார்க்கறதுக்கும் அதில் வித்தியாசம் இருக்கே. இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் அது இமைத்த கண்ணை மூடி இருந்தது கண்ணை திறக்கிறது அப்படின்னாக்க நம்ம அப்படி நினைக்கிறோம், நெற்றி கண்ணை திறந்துட்டாருனாக்கா மற்ற நேரத்தில் நெற்றி கண்ணை மூடி வச்சுருப்பாருன்னு புரியுது இல்லையா? ஆனால் நெற்றி கண் எப்போ இருக்கும், அது நெற்றி கண்ணை திறக்கிறது அப்படின்னா அந்த நெற்றி கண்ணால் எரிக்கிறத சொல்கிறது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இப்போ நம்ம எலக்ட்ரிக் லைட் போட்டிருக்கோம், பல்பு இருக்குது, பல்பு எப்போ தான் இருக்குது, அதை மூடி வைக்கல, ஆனால் சுவிட்ச் போட்டால் தான் பல்பு எரியும். அது மாதிரி இறைவனுடைய நெற்றி கண் திறந்தே இருக்கும், ஆனால் அது எரிக்காது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இறைவனுக்கு கண்கள் இமைக்காதுன்னு தெளிவாக சொல்கிறார் இல்லையா? அவர் இறைவனை கண்டவர் அவர், அவர் சொல்கிறார் இது. அது கண் அதான் பொதுவாக தேவராளுக்கே கண் சிமிட்டாது அப்படின்னு சொல்லுவாள். ஆமாம், நிமிஷம் அப்படின்னா நிமிஷம் அப்படின்னாக்க கண்ணு சிமிட்டு இமை கண்ணை சிமிட்டுறோமே அந்த அந்த சிமிட்டி அப்படி மூடி திறக்கிற நேரம் தான் இமைக்க நிமிஷம்னு பேர், தமிழில் அதுக்கு நொடின்னு பேர். ஆனால் இப்போ வந்து அந்த நிமிஷம் இப்போ வந்து நம்ம நிமிஷம்னா ஒரு 60 seconds, நொடினா ஒரு செகண்ட் அப்படின்னு இப்போ புது அர்த்தம் பண்ணிட்டோம், அது வேற விஷயம். ஆனால் பாட்டில் அரை நிமிஷம்னு வர்றப்ப அந்த கண்ணு சிமிட்டுற நேரத்தை பற்றி பேசுகிறார். அந்த மாதிரி இந்த பாட்டுகளில் நமக்கு நேரடியான பொருள், மேலோட்டமாக பார்த்தா ஒரு பொருள் தெரியும், நம்ம அதை சிந்திச்சு ஆராய்ந்தாக நமக்கு உட்குள்ள ஏதாவது நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருள் தெரியும். அது மாதிரி அவர் கண் இமையாதன மூன்று உடையாருனாக்கா அவர் மூணு கண்ணும் சிமிட்டாமல் இருக்கார், எப்போ நம்மளை பார்த்து ரக்ஷணம் காப்பாற்றினே இருக்கார் அப்படின்னு நமக்கு தோணலாம். அது பொருத்தமான விளக்கம் தான். ஆமாம், அது 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 சிவபெருமான கண்ணை உமாதேவி மூடுறது, அது விளையாடுவா விளையாட்டா கண்ணை மூடுவா, அப்போ இது உலகமாக இருந்து போயிடும், அது மாதிரிலாம் ஒரு புராண கதைகள்லாம் உண்டு, அதெல்லாம் நான் இல்லைங்களே. ஆனால் ஆட்ரிபியூட்ஸ், சிவனுடைய ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்கிறப்போ அவரோட கண் இமைத்தல் செய்யா அப்படின்னு இங்கே சொல்கிறார். இல்லை ரொம்ப ஏதாவது சொன்னாக்கா அப்போ நம்ம கண்ணை சிமிட்டுறப்போ பிரளயம் வந்துடும், ஒவ்வொரு பிரளயத்தும் ஒரு கண்ணை சிமிட்டார் அப்படின்னு வேணா வச்சுருக்கலாமே, அவர் அப்படிலாம் பண்ணல. ஓகே, இப்போ அஞ்சாம் பாட்டு. மற்றினை இல்லா மலை திரண்டு அன்ன தின்தோல் உடையீர் கிற்று எமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொல்லோ சொற்றுனை வாழ்க்கை துறந்து உம் திருவடியே அடைந்தோம் செற்று எமை தீவினை திருண்ட பெறா திருநீலகண்டம். இதுவும் இறைவனைய சுதி பண்ணி அவனுடைய திருவடியை நாங்கள் சரணடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்ற பாட்டு. மற்ற இணையில்லா மலை திரண்ட அன்ன மலை திரண்டன்ன தின்தோல் உடையீர், மற்ற இணை இல்லா வேற ஒரு ஒப்பும் இல்லாதபடி மலை திரண்டன்ன மலை திரண்டது போன்ற தின்தோல் உடையீர் வலிமை மிக்க புஜங்களை உடையவரே. அதான் நேரடியான பொருள் முதல் அடிக்கு. மற்ற இணை இல்லா வேற ஒரு ஒப்பும் இல்லாதபடி மலை திரண்டன் அப்படி ஒரு மலையே திரண்டு வந்து புஜத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வலிய புஜங்கள் சிவபெருமானுக்கு இருக்கும் அப்படி வர்ணிக்கிறார் அவர். அது ஆண்களுடைய புஜங்களை வர்ணிக்கிறப்போ அது ரொம்ப கல் மாதிரி இருக்கும், மலை மாதிரி இருக்கும் அப்படின்னு அதோடைய வலிமையை காட்டுறதுக்காக, ஆற்றலை காட்டுறதுக்காக. அதனால மலை போன்ற திரண்ட வலிய தோள்களை உடையவர். தோல் அப்படின்னாக்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது புஜம், ஆம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து எல்போக்கு வர்ற பகுதி இருக்கே அதுதான் தோல், அதுதான் புஜம். கிற்று எமை ஆட்கொண்டு கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளே. கிற்று அப்படின்னாக்க நம்மளுடைய கிற்று அப்படின்னா வலிமையுடையது, வலிமை உடைமை ஆற்றல் உடைமைன்னு அர்த்தம். கில்தல் அப்படின்னாக்க ஆற்றல் உடையது ஆற்றல் அப்படின்னு அர்த்தம். கிற்று அப்படின்னா ஆற்றலோட வலிமை, ஆற்றலோட எமை ஆட்கொண்டார், அதாவது அவருக்கு நம்ம ஆட்கொள்கின்ற சக்தி உண்டு, அப்படி அவருடைய சக்தியினால நம்மை ஆட்கொண்டவர், அப்படி ஆட்கொண்டு நம்ம அடிமையை ஆட்கொண்டு விட்டார். ஆட்கொண்டு அப்புறம் என்னாச்சு, நம்ம போய் அவர்கிட்ட முறையிடுறோம், என்னோட எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு எனக்கு அந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னா முறையிடுறோம். இந்த கஷ்டத்தை காதில் போட்டுக்க மாட்டேங்கிறார். கேளாது ஒழிவதும் தன்மை கொள்ளும், இந்த காதில் போட்டுக்காம போறது அவருடைய குணமா சுபாவமா குணமா இது, அவருடைய அழகா அவருக்கு பெருமையா இது அப்படின்னு கேட்கிறார். நம்மை வந்து அவருடைய சக்தியினால நம்மை ஆட்கொண்டு விட்டார், அப்படி நம்ம ஆட்கொண்ட பின்னும் நம்மளுடைய குறைகளை கேட்டு அதை நீக்காம இருக்கிறது நமக்கு தலைவராக இருக்கிற அவருக்கு அழகா அப்படின்னு கேட்கிறார். கேட்டு சொல்றார், சொற்றுணை வாழ்க்கை துறந்து உம் திருவடியே அடைந்தோம். சொல் துணை வாழ்க்கை, இது என்ன சொல் துணை வாழ்க்கை, துணைன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எதெல்லாம் துணைன்னு சொல்லப்படுமோ அதெல்லாத்தையும் திறந்து விட்டோம் நாங்கள். நமக்கு என்ன சொல்றோம், நமக்கு என்ன துணை வாழ்க்கைக்கு என்ன துணை வேணும், பொருள் சுற்றத்தார் இவரெல்லாம் நமக்கு உதவுவா அப்படின்னு சொல்றோம். நமக்கு வாழ்க்கையில் உதவக்கூடிய பொருள் இது என்ன, நமக்கு பொருள் இருந்தால் அது உதவும், சுற்றத்தாரல் இருந்தால் நம்ம கஷ்டத்தில் உதவுவா இப்படின்னு நமக்கு எதெல்லாம் வாழ்க்கையில் உதவும் துணை அப்படின்னு சொல்லுவார்களோ அதெல்லாத்தையும் நாங்கள் திறந்து உம் திருவடியே அடைந்தோம். சிவருமானே உம்முடைய திருவடியையே சரணாக வந்து அடைந்து விட்டோம், நீயே எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி இறைவனை வழிபட்டால் அதை நம்ம அந்த ஃப்ரேஸ் கொண்டு வந்துக்கணும். அப்படி அடைந்தோம்னுக்கு அப்புறம் என்று வழிபட்டால் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேஸ் கொண்டு வந்துக்கணும். அப்படி என்று வழிபட்டால் செற்று எமை தீவினை திருண்ட பெறா, செற்று அப்படின்னா செருதல் அப்படின்னாக்க அழித்தல் வருத்துதல் அப்படின்னு அர்த்தம். செற்று எமை தீவினை தீண்ட பெறானா, எமை செற்று தீவினை தீண்ட பெற அப்படின்னா எம்மை நம்மை தீவினையானது செற்று வருத்தி வருத்தமாட்டா அப்படின்னு அர்த்தம். நம்மை வருத்தி தீவினைகள்லாம் கிட்டக்கு வராது. இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதனால எல்லா பாட்டிலையும் சொல்றது என்னன்னா, இறைவனை நம்ம சரணடையணும். அப்படி சரணடைஞ்சாக்க இறைவன் நம்ம தீவினைகள்லாம் நம்மளை தாக்காதபடி அவற்றை நீக்கி அருள் புரிவான் அப்படிங்கிறது நேரடியான கருத்து. செற்று அப்படின்னாக்க பொதுவாக பல இடங்களில் அழித்து அப்படின்னு வரும், இந்த இடத்துல வருத்திங்கிற அர்த்தம். காலனை செற்றார் அப்படின்னாக்க காலனை செற்ற கழலடி இரண்டும் வந்தேன் மேலவா இருக்க பெற்றேன் அப்படின்னு வேற ஒரு தேவாரத்தில் வரும். இப்போ காலனை செற்ற திருவடின்னாக்க அதாவது அப்ப காலனை அழித்து உதைத்த திருவடி, காலனை வருத்திய திருவடி இல்லை, காலனை அழித்து உதைத்த திருவடி, உதைத்து அழித்த திருவடி அது. அதனால செறுதல் தமிழ்ல வார்த்தைகளுக்கு ஒரு நாலஞ்சு அர்த்தம் இருக்கும், ஒன்று கொண்டு தொடர்புடைய அர்த்தங்கள் கொஞ்சம் வேற ஷேட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால இந்த இடத்துல வருத்துறதுங்கிற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும். செற்று வேற செத்து வேற, சாதல் அதுலேருந்து செத்தார் அப்படின்னு வரும் இல்லையா, இரத்தல் சாதல் சாவான் சாகின்றான் செத்தான் அது வேற. இது வந்து செறுதல், செருவான் செற்றான் அப்படின்னா செருவான்னா அழிப்பான் செற்றான்னா அழித்தான். அது மாதிரி இந்த இடத்துல செற்று அப்படின்னா வருத்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த ரெண்டு எழுத்து வர்ற வினைச்சொற்கள் இது மாதிரி வரும். நகுதல் அப்படின்னாக்க சிரிக்கிறது, சிரித்து அப்படின்னாக்க நக்கு அப்படின்னு வரும். அதே மாதிரி புகுதல் ஆனா டு என்டர் அது புக்கு அப்படின்னா ஹி என்டர்ட் ஆர் என்டரிங் அப்படிங்கிற மாதிரி புக்கு அப்படின்னு வரும். அது மாதிரி செருதல் அப்படின்னா செற்று, அறுதல் அற்று அற்றது அப்படின்பா இல்லையா, அற்றது பற்றனின் உற்றது வீடு அப்படின்னு ஒரு திவ்ய பிரபந்தத்தில் ஒரு ஃப்ரேஸ் கூட வரும். உறுதல் உற்ற அறுதல் அற்ற இது மாதிரி செறுதல் செற்ற. பதியத்தில் இருக்கிற மற்ற ஐந்து பாடல்களையும் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்